بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا غني تقبيه ولا الله من الذي أهره نرمي جهودر خلي تايمان خلي سفر خلي முதல் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணத்தால் அவனது புனிதமான மார்க்கத்தை பற்றியும் அவனால் இறக்கி அருளப்பட்டால் குர்ஆன் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்கின்ற இவ்வாறான அவைகளில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய நேர்மையானவர்களே, உண்மையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நமது வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இவைகள்தான் நமது ஈமானை புதுப்பிக்கக்கூடியவைகளாகவும் நமது ஈமானுக்கு உயிரோட்டத்தை வழங்கக்கூடிய சந்திப்புகளாகவும் இருக்கின்றன. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நினைவு கூறுவதை விட்டு தூரமாகவோமோ அந்த அளவு நமது உள்ளங்கள் மரணிக்க ஆரம்பிக்கும். அந்த உள்ளங்கள் இறுதியிலே
விரும்பினா ஜமாத்தோட தொழலாம், விரும்பினா தனியே தொழலாம். இப்படி மக்கள் ஜமாத்தை பற்றி ஒரு தவறான கருத்தோட்டத்தில் இருக்கிறார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, ஒரு நபி தோழர் வருகிறார், நபியிடத்தில் வந்து யார சொல்றது, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஜமாத்துக்கு கலந்து கொள்ள முடியாததுக்கு பல காரணங்கள் உள்ளன, எனக்கு வீட்டில் தொழ அனுமதி உண்டான்னு கேட்கிறார். அதுல முதலாவது என்ன தெரியுமா சொல்றாரு, எனது இரண்டு கண்களும் தெரியாது. முதலாவது சொல்ற காரணத்தை பாருங்க, எனது இரண்டு கண்களும் தெரியாதான் ஒரு குருடர் யார சொல்லலாம். அடுத்து சொல்கிறார், எனது வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு மிக தொலைவு இருக்கிறது, தொலைவிலே அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். எனது வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு மத்தியிலே நிறைய மரங்கள் இருக்கின்றன, என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறார். விசஜந்துக்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். நான் முதிர்ச்சி அடைந்து தளர்ந்து விட்டேன் என்று சொல்கிறார். இப்படி ஆறு காரணங்களை குறிப்பிடுகிறார். அப்பொழுது நபி அவர்கள் அந்த மனிதரிடம், அந்த நபித்தோரிடம் கேட்டார்கள், நீங்க அதானை செய்வதற்கின்றீர்களா, தொழுகைக்குரிய அழைப்பை கேட்கின்றீர்களா என்று சொன்ன பொழுது அவர் ஆமாம் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய காரணங்களை பாருங்க. இப்ப நாங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காரணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, கண்கள் தெரியாத, தொலைவில் இருக்கின்ற, அவரை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு, மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு உதவிக்கு யாரும் இல்லாத ஒரு மனிதர், வயது முதிர்ந்த ஒரு மனிதர், இவருக்கே நபி அவர்கள் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார்கள் என்று சொன்னால், நாம் ஜமாத்தை எதை கலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒரு சீரியல், அந்த சீரியல் விட்டுட்டு பள்ளிக்கு போறதுக்கு மனம் இல்லை, தொடராக பார்க்கக்கூடிய சீரியல், அதை விட்டுட்டு எப்படி ஜமாத்துக்கு போறது, இப்படியெல்லாம் தொழக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த தொழுகைகள் என்ன செய்யப்படும், அல்லாஹ் சொல்றான், ஃபவாயிலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு, வயல் என்ற நரகம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹும், அவர்கள் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பார்கள், அவர்கள் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு சுவர்க்கம் இல்லை, நரகம் தான் கிடைக்கிறது. ஏன், அதில் அலட்சியம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் தொழுகை என்ற இபாதத்தை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும், அதில் கூடுதல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்ற எடுத்தீங்கன்னு சொன்னா, நோன்புடைய இந்த ரமலானுடைய காலத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இபாதத்தான் உம்ராவாக இருக்கிறது. இந்த உம்ரா என்ற வணக்கம், விசேஷமாக நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம், நமக்கு அழகான சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. சிலர்களை பார்க்கிறோம் கவலையாக இருக்கிறது, அஞ்சு வருடங்கள் பத்து வருடங்கள் இருக்கிறார்கள், ஒரு உம்ரா கூட செய்வதில்லை, ஒரு உம்ரா செய்வதற்கு ஆசை கூட வருவதில்லை. இப்படியானவர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் பல கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா, எமக்கு எமது கண்களால் அந்த வீட்டை பார்ப்பதற்குரிய பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான், அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, ஃபீஹி ஆயாதும் பையினாத், அந்த வீட்டிலே தெளிவான ஆதாரங்கள், அட்டாட்சிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறான். ஒமன் தகலஹுக்கான ஆமினா, இவர்கள் அந்த வீட்டில் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அபயமற்றவர்கள், முழுமையான அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குட்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே, நிச்சயமாக ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற உம்ராவை பொறுத்தவரையில் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கும், என்னுடன் ஹஜ் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மை உம்ராவின் மூலம், அதுவும் ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற உம்ராவின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சிறப்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது. எனவே ரமலானுடைய மாதத்தில் ஒரு உம்ராவை செய்வதன் மூலமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, நபியோடு ஹஜ் செய்த பாக்கியம் ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் உம்ராவை செய்து அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயல வேண்டும். அதே போன்று அருமையானவர்களே, சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மிக கொடை கொடுக்கக்கூடிய கொடை வள்ளலாக இருந்தார்கள், நபியுடைய அது இயற்கை பண்பாக அது இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை சந்திக்கின்ற அந்த நாட்களில், அந்த நேரங்களில் ஜிப்ரீலுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அந்த நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விட சதக்கா தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இது இந்த மாதத்தில் நமக்கு மிகவும் அதாவது ஆர்வமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத் ஒரு வணக்கம் தான் தான தர்மங்கள் சதகா. நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகும் நாரவரோ பிசுக்கி தம்ரா, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்த பல கீற்றை கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்க? சதகாவுக்கு அந்த அளவு சக்தி இருக்கிறது. ஒரு பேரித்த பல கீற்றை வந்து நீங்க கொடுக்கறதன் மூலமாக உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் சதகாவுக்கு அந்த அளவு வலிமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அது தணித்துவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுக்கும் என்று சதகாவை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அதை பல மடங்காக பெருக்கி அல்லாஹுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹுக்கு எதற்கு கடன்? அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அவனுக்கு கடன் என்று எதை குறிப்பிடுகிறான்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செய்யக்கூடிய சதகாக்கள் தர்மங்கள் அவைகளை இங்கே குறிப்பிடுகிறான். அப்படி யாரெல்லாம் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பார்களோ அல்லாஹ் அதே கடனை திருப்பி கொடுப்பதில்லை. இன்னும் பல மடங்காக அல்லாஹ் பெருக்கி நாளை மறுமையிலே அவர்களுக்கு கொடுப்பான் என்று குறிப்பிடுகிறான். எனவே சதகாக்கள் தர்மங்கள் என்பது மிகப்பெரிய மகத்தான ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் நமது குடும்பத்திலே உறவினர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், எளியோர்களாக இருப்பார்கள், நமது பக்கத்து வீட்டிலே இருப்பார்கள், நமது ஊரிலே இருப்பார்கள். அந்த ஏழைகளை எளியவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. நோன்பன்ற இபாதத் நமக்கு அந்த பசி தாகத்தை நமக்கு உணர செய்து அந்த இபாதத்தை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. எனவே நறுமையானவர்களே, இந்த இபாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு நோன்பாளி தவிர்த்திருக்க வேண்டிய விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், வீணான காரியங்கள் எல்லா காலங்களிலும் ஒருவர் விலகி இருக்க வேண்டியவைகள். அல்லாஹ் மூமினை பற்றி சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? கது அஃலஹல் மூமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன், தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஃவி முரிதூன், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். வீணான காரியங்கள் என்ன செய்வாங்க? மூமின்கள் புறக்கணித்து விடுவார்கள். சூரத்து மூமின் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆரம்பத்தில் இதை குறிப்பிடுகிறான். தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிலைமை தலைகீழாக இருக்கிறது. சில இடங்கள்ல சில கேம்புகளுக்கு போவோம், எதற்கு? அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுறது. நான் உள்ள போற கூட சரசரசன அப்படியே வெளியே போவோம், அப்படியே வெளியே போயிட்டுவோம். அதே நேரத்தில் ஒரு சினிமா பல மனுத்தியாளர் உட்கார்ந்து பார்ப்பார்கள். ஒரு சினிமாவை பார்ப்பதற்கு அனைவரும் உட்கார்ந்து அதை பார்ப்பார்கள். தேவையற்ற கதைகள், வீணான பேச்சுக்கள், எத்தனை மனுத்தியாளங்கள் வேண்டுமானாலும் அதற்கு செலவழிப்பதற்கு தயார். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளை புறக்கணிப்பார்கள். எதை புறக்கணிக்க வேண்டுமோ அதை புறக்கணிக்க மாட்டார்கள். எதில் தங்களை அவர்கள் தங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை விட்டு ஒதுங்கி அவைகளை புறக்கணிக்கக்கூடிய நிலைகளை பார்ப்போம். வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். சினிமா மிகப்பெரிய வீணான காரியம், ஹராம். இசை கேட்பது ஹராம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அதில் வருகின்ற ஒவ்வொரு காட்சியும் ஹராமானவைகள். எப்படி ஒரு மூமின் இந்த வீணான காரியங்களுக்கு முன்னால் பல மனுத்தியாலங்களை கழிக்க முடியும்? நல்லா பாருங்க, நோன்பன்ற இபாதத் ஹலாலானது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவு அவருக்கு ஹலால், அந்த ஹலாலான உணவை தனக்கு ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறாரு. ஆனா சினிமா பார்க்கிறார், எப்படி இது ரெண்டு சரி வரும்? ரெண்டு சரி வருமா? ஹலாலான உணவை ஹராமாக்கிய பயிற்சி எடுக்கக்கூடிய நீ மார்க்கம் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி பார்க்க முடியும்? மார்க்கம் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி செய்யமடுக்க முடியும்? அப்ப இந்த நோன்பின் மூலம் கிடைக்க வேண்டியது அங்க கிடைக்காது. இதுதான் பிரச்சனை. பத்து வருடம், இருபது வருடம் நோன்பு நோற்றாலும் நோன்பு எது எதிர்பார்க்குதோ அது ஏன் வருவதில்லை என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க பயிற்சி இல்ல. சிலவங்களுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, நாங்க சினிமா அதை ரசிக்கிறது இல்ல, சும்மா பாக்குறது. என்ன ரசிக்கிறது இல்ல? பாத்தீங்கன்னு சொன்னால் பார்க்கறதே ஹராம். அதுல வேற ரசிக்கிற பேச்சு. சிலவங்க கேட்டீங்கன்னா அவன் பதில் கொடுக்கறது குதர்க்கமான பதில்கள். நாங்க பாக்குறோம் தான், ஆனா ரசிக்கிறது இல்ல. நாங்க கேட்கிறோம் தான், அதை ரசிக்கிறது இல்ல. என்ன ரசிக்கிறது இல்ல? என் அருமையானவர்களே, இப்படியான பதில்கள். ஹராம், கேட்பது ஹராம் என்றால், பார்ப்பது ஹராம் என்றால் அது ஹராமாக்கப்படுகிறது. அதே போன்று எடுத்து பாருங்க, நோன்பு சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா, நோன்பு திறந்த உடனே என்னது? சிகரெட் தான் கையில் இருக்கு. நோன்பு திறந்த உடனே என்ன நடக்குது? நோன்பு திறக்கிறது சிகரெட்டால், இனி நோம்பு வந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி இங்க எதிர்பார்க்கலாமா? உனக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய உணவுகளை குடிபானங்களை எல்லாம் ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறாய். 12, 13, 14 மணித்தியாலங்கள் நோன்பு திறந்த உடனே ஹராம கையில் எடுத்தா எங்க எங்க அங்க தர்பியா கிடைக்கும்? நோன்பு எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் எங்கே வரும் பாக்குறோமா இல்லையா? நறுமையானவர்களே, ஹலாலான ஒன்றை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றின்பால் எப்படி நெருங்க முடியும்? எனவே இவைகளை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வைரா சமீஉல் லகு அஃரது அன்ஹு, அவர்கள் வீணானவற்றை கேட்டால் புறக்கணித்து விடுவார்கள். வீணானவற்றை கேட்டால் அதை புறக்கணித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, வக்கால் அவர்கள் சொல்வார்கள், லனா ஆமாலுனா வலக்கும் ஆமாலுக்கும், எமது காரியங்கள் எமக்கு, உமது காரியங்கள் உமக்கு, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், லா நபுத்தகில் ஜாகிலீன், அறிவினர்களை நாம் விரும்புவதில்லை என்று சொல்வார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாத பேச்சுக்கள், வெட்டு பேச்சுக்கள், இப்படி வீணான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய அவைகளை தான் விரும்பி விரும்பி போறது. அதுலதான் உட்கார்றது, அதுலதான் இருக்கிறது, அதைத்தான் கேட்கிறது. அல்லாஹ்வுத்தால அதுக்கு மாற்றமாக இங்கே சொல்வதை பார்க்கிறோம். மற்றொரு இடத்திலே சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்கின்ற பொழுது, வைதா மர்ரூ பில் லவ்வி, வீணான காரியங்களின் பக்கம் செல்வதற்கு அவர்களுக்கு நேர்ந்தால், நல்ல கவனிங்க, வீணான காரியங்களின் பக்கம் அவர்கள் செல்வார்கள் என்றால், மர்ரூ கிராமா, சங்கையாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். சங்கையாக செஞ்சுவாங்களா, ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடந்து செல்வார்கள். வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன், அறிவீனர்களை அவர்கள் சந்தித்தால் சலாம் மட்டும்தான் சொல்வார்கள். வீணான தர்க்கங்கள், வீணான பேச்சுக்கள் இருக்காது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஏன் இதே அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், நாவு, நாவு என்பது ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து கேட்கிறார், யார் சொல்லலாம், மனிதர்களை அதிகம் நரகத்தில் நுழைவிக்க செய்யக்கூடியது. நபி அவர்கள் எதை சொன்னார்கள்? ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம் நாவும், அதைத்தான் சொன்னார்கள். ரெண்டும் மனிதர்கள் அதிகமாக நரகில் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்று பதில் அளித்தார்கள். எனவே நறுமையானவர்களே, வீணான காரியங்களை விட்டு விலகி எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு இபாதத்தை வந்து இஸ்லாம் மறைக்கிறது தான் விரும்பும். எந்த ஒரு இபாதத்தை எடுத்து பார்த்தாலும் அதை வெளிப்படுத்துறத இஸ்லாம் விரும்ப, மறைக்கிறது தான் விரும்பும். ஆனால் ஒரு நோன்பாளியோடு ஒருத்தன் என்ன செய்யலாம், வீணான தர்க்கத்துக்கு வாராம், வீணான தர்க்கங்கள் செய்வதற்கு வாராம், வீணான பேச்சுக்கள் பேச வாராம், ஒரு சண்டைக்கு வருகிறார் என்று சொன்னால் நோன்பாளி என்ன செய்யுமா, இன்னி சாரி முன், நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். ஒரு இபாதத்தை வெளிப்படுத்தி சொல்றது இஸ்லாம் விரும்பாது. ஆனா இங்க சொல்ல சொல்லுது, என்ன சொல்லுது, தன்னை தான் ஒரு நோன்பாளி என்று அவரிடம் சொல்லி அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். ஒருத்தன் வீணா வலிய சண்டைக்கு வந்தாலும் கூட, வலிய சண்டைக்கு போறது கிடையாது, நல்ல கவனிங்க, இப்ப என்ன தலைகீழ வலிய சண்டைக்கு போறது, இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒருத்தன் வாரான் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு, வீணான தர்க்கங்கள் செய்வதற்கு, வீணான ஒரு சண்டைக்கு வரும் பொழுது ஒரு நோன்பாளி, இன்னி சாலிமுன், நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லட்டும். நபி அவங்க நமக்கு காட்டி தந்த வழிமுறை, இந்த இபாதத்து, அந்த இபாதத்துடைய மகத்துவத்தை சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்ளட்டும். ஏன்னா அந்த இபாதத்தை பாழ்படுத்தி விடக் கூடாது. எனவே நறுமையானவர்களே, இப்படி எல்லாம் நபி அவர்கள் நமக்கு ஒழுங்குகளை ரமலானிலே கற்றுத்தருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் ஹாஜதுன், இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இவர் வீணான பேச்சுக்களை, வீணாக செயல்படுவதை எல்லாம் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்தும் தாகித்தும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம மீது நோன்ப கடமையாக்குன்னு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செஞ்சுட்டு போறதுக்கு அல்ல, ஏதோ வந்து நாங்கள் பசித்தும் தாகித்தும் ஒரு சடங்குக்காக இருப்பதற்கல்ல, நமது ஒவ்வொரு உறுப்பும் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும் கட்டுப்பட வேண்டும். நாவை கட்டுப்படுத்துகிறோம் எதுல, உணவுல, ஆனா பேச்சில கட்டுப்படுத்தல் சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அனைத்திலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நமது பார்வைகள், தவறானவைகள் பார்ப்பதை விட்டு தடுக்க வேண்டும். இப்படி இந்த இபாதத்தை செய்கின்ற பொழுதுதான் உயரிய அந்த பயனை அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே நறுமையானவர்களே, வீணான காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, பார்ப்பதாக இருந்தாலும் சரி, வீணான அவைகள், வீணான பேச்சுக்கள் அனைத்தை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக நறுமையானவர்களே, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்தவரையில் இதில் ஒரு முக்கியமான ஒரு இபாதத் இருக்கிறது. இந்த ஹதீஸ் அஹ்மத் திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வாரோ, காணி, அந்த நோன்பாளியுடைய கூலி இவருக்கு இருக்கிறது, அந்த நோன்பாளியுடைய கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. என்ன பயன்படுத்த கூடாதா இல்லையா? இவர் வேற ஒரு வீட்டில் போய் நோன்பு திறந்துட்டு ஏன கூலியில் அவருக்கு போதுன்னு சொன்னா, நபி அவர் என்ன சொல்றாங்க, அவரது கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டார். ஆனா நறுமையானவர்கள் நோன்பாளுடைய கூலி என்னது? நோன்பாளுடைய கூலி இவ்வளவு சொல்லப்படல. எந்த இபாதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த இபாதத்துக்கு என்ன சொல்லப்படுது? 10 முதல் 700 மடங்கு வரை பெருக்கி கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான் இபாதத்தை சொல்லும் பொழுது அது கூட பாருங்க, 10 முதல் 700 மடங்கு வரை நான் பெருக்கி கொடுப்பேன். இல்ல சியாம் நோன்பை தவிர, நோன்புக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு என்று வாக்களிக்கவில்லை. அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் நோன்பு துறக்க வைப்போம் என்று சொன்னா அதே கூலி கிடைக்கும். அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இபாதத் வணக்கம் தான் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்த. ஒரு ஏழைகள் பசியோடு கஷ்டத்தோடு நமது ஊர்களில் இருப்பார்கள், அவர்களுக்கு அப்படியான ஏற்பாடுகள் செய்த அதெல்லாம் மகத்தான ஒரு கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அதே போன்று அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரையில நாம் பிறரிடம் நோன்பு திறக்கும் பொழுது ஓதுவதற்கு விசேஷமாக ஒரு துவா இருக்கிறது. அஃதர இந்தக்கும் சாயிமோன் உங்களோடு சாப்பிட்டார்கள், மலாய்க்காமார்கள் உங்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த துவா ஒருவர் பிறரிடத்தில் நோன்பு திறக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவா என்று நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய ஒருவர் எதை முற்படுத்த வேண்டும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ருதப் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உலராத அந்த பேரித்த பழங்களை அவருக்கு இருந்தால் வந்து எடுக்கலாம். அது கிடைக்காத பொழுது உலர்ந்த பேரித்த பழங்களை எடுக்கலாம். அதுவும் கிடைக்காத பொழுது தண்ணீரை கொண்டு அவருக்கு நோன்பு திறக்கலாம் என்ற ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஃதர் அஹதுக்கும் ஃபல்யஃத்திர் அலா தம்ரின், உங்களில் யாராவது நோன்பு திறக்கின்ற பொழுது பேரிச்ச பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும், அது கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை கொண்டு திறக்கட்டும் என்பதும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸ்கள் திருமீதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்று இந்த நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும். நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும். அவசரப்படுத்த வேண்டும், அசருக்கு திறக்கிறது இல்லை. இப்ப அதாவது மகரிபுடைய அதானை சொன்னவுடன் செலவு எடுத்தீங்கன்னா அதான் சொல்லி முடியும் வரைக்கும் இருக்கு நோன்பு திறக்கிறது. இது கூட ஒருவர் அதானை செய்மடுத்தவுடன், அதாவது சூரியன் மறைஞ்சிச்சு, சூரியன் மறைந்தவுடன் என்ன செய்யணும்? நோன்பு திறக்க வேண்டும். ஹதீஸ்ல திருமீதியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அஹப்பு இபாதி, எனக்கு விருப்பமான அடியார்கள் யார் என்றால் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ் திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுவதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, ரெண்டு பேரை பத்தி சொல்றார், ஃபீனா ரஜுலானி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மிடம் ரெண்டு பேர் சஹாபாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் வந்து நோன்பு திறக்கிறது அவசரப்படுத்துறாரு, அடுத்தவர் வந்து பிற்படுத்துறாரு அப்படி என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, அதுல வந்து இந்த நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க, பிற்படுத்துறவர் அவங்க கேட்கல, அந்த நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறவங்க யாருன்னு கேக்குறாங்க. கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹாகதா கான ரசூலுல்லாஹி, இவ்வாறுதான் நபி அவர்கள் செய்தார்கள், இவ்வாறுதான் நபி அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நறுமையானவர்களே, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துதல் என்பதும் ஒரு இபாதத், ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மிகச்சிறந்த மிக உயரிய இந்த இபாதத், இந்த வணக்கத்தை அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் அந்த முழுமையான பயன்களை பெறக்கூடிய ஒரு இபாதத்தாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக நான் உங்களுக்கு நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களில் ஒரு வேண்டும் என்று ஒன்றை உண்ணும் பொழுதும் ஒன்றை பருகும் பொழுதும் அவரது நோன்பு அங்கே முடிகிறது. அதே நேரத்திலே மறதியாக ஒருவர் சாப்பிடுவார் என்றார், 11 மாதம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த பழக்கத்துல பழக்கத்தோசத்தை ஒரு மறதியாக சாப்பிட்டார் குடிச்சிட்டார் சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா நசிய, உங்கள் யாராவது மறதியாக சாப்பிடுவார் குடித்து விட்டார் என்றால் பல்யுத்தியும் சமமாகவும், அவர் நோன்பை முழுமைப்படுத்தட்டும், அவருக்கு உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் வழங்கியது அல்லாஹ்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியின் மூலமாக மறதியாக ஒருவர் சாப்பிட்டு விட்டால் குடித்து விட்டால் அது அவரது நோன்பை முறிக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் நோயின் காரணமாக, நோயுடைய கஷ்டத்தின் காரணமாக மருந்துகளை ஏற்றுவது, அதே போன்று இன்ஜெக்ஷன் போன்றவைகளை போடுவதன் மூலமாக எல்லாம் நோன்பு முறியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேண்டும் என்று ஒருவர் வாந்தி எடுத்தல், இது நோன்பை முறிக்கும். ஒருவர் வேண்டும் என்று வாந்தி எடுப்பார் என்றால் அது நோன்பை முறித்துவிடும். ஒருவரை அறியாமல் வாந்தி வரும் என்று சொன்னால் அது நோன்பை முறிக்காது, அதை அவர் திருப்ப உள்ள கொண்டு செல்லாமல் அதை வெளியே துப்பிவிட வேண்டும். அதே நேரத்தில் வேண்டும் என்று ஒருவர் வாந்தி எடுப்பார் என்றால் அது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் உள்ளது என்பதையும் நாம் ஹதீஸ்கள் ஊடாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதன் ஊடாக அபூஹுரைரா அறியக்கூடிய ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் அறிகிறோம். அடுத்ததாக ஒருவர் தனது மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபடுதல் என்பது நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களில் மிகவும் ஒரு பயங்கரமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நோன்பாளி ஒரு நோன்பாளி மனைவியை முத்தமிடுதல் மனைவியை அணைத்தல் போன்றவைகள் அதாவது நோன்பை முடிக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுல என்ன சொல்லப்படுகிறது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அவர்கள் நோன்போடு இருக்கும் பொழுது அவர்கள் என்னை முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்கண்டா, நபி அவர்கள் தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அவங்கள மாதிரி கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றும் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் வருது. இந்த ஹதீஸில் இருந்தும் இன்னும் பல ஹதீஸ்களூடாக எது விளங்குறோம் என்று சொன்னா, ஒருவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார், அதை தாண்டி அவர் வேறு ஸ்டெப்புகளுக்கு செல்ல மாட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி இல்லை என்று கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது இரத்தம் குத்துதல். இரத்தம் குத்துதல் என்பதும் நபியுடைய காலத்தில் இருந்து வந்த ஒரு பழக்கம் ஒரு சுன்னா. இந்த இரத்தம் குத்துதல் என்பதும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக பல ஹதீஸ்களூடாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதருக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்படுது. ஒருத்தர் வந்து அவருக்கு இரத்தம் கொடுக்காட்டி அவரது உயிர் வந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவு அவசரமாக இரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னா அப்படியான ஒருவருக்கு இரத்தம் கொடுப்பதன் மூலமாக நோன்பு வந்து முறிக்காது. அவர் உடல் ரீதியாக அவர் பலவீனப்படுவார் என்றால் அவர் நோன்பை முறித்துக் கொண்டு பிறகு களா செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பொழுது அது முறிக்காது என்பதை விளங்க வேண்டும். அதே போன்று மாதவிடாய் அல்லது மகப்பேற்று இவ்வாறானவைகள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அந்த காலத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும், நோன்பை விட்டுவிட வேண்டும். அந்த காலத்தில் விடுபட்ட நோன்பை ஏழைய காலங்களில் நோக்க வேண்டும். அந்த காலத்தில் விடுபட்ட தொழுகையில் நீங்கள் பிறகு தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே இவைகள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக நாம் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்தியவைகள். எனவே அருமையானவர்களே, இந்த இபாதத்தை இந்த வணக்கத்தை ரமதானுடைய மாதத்தை நாம் அந்த குர்ஆன் அஸ்ஸுன்னாவுடைய ஒளியிலே சரியான முறையிலே நாம் விளங்கி அந்த மாதத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமுள்ள அடியார்களாக மாறுவதற்கும் அந்த மாதத்தில் அதிகமாக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை அடைந்து கொள்ளும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஃபிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.